الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவுத்தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. முன்ன ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய ஹராம்களை, தடைகளை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைசு மா குந்தும். இதில் 1439 ஆண்டின் ரபியோனில் அவ்வல் மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு அருளையும் சுபீட்சத்தையும், இருள் சூழ்ந்த உலகை ஒளிமயமாக்குவதற்காக வேண்டியும், மனித நேயத்தின் அடையாளங்களே இல்லாத பொழுது மனிதன் என்றால் யார், மனித நேயம் என்றால் என்ன என்பதை உலகுக்கே அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பிய தூதர்களின் பட்டியலிலே இறுதி முத்திரையாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த பிறந்து மரணித்த அதே மாதத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். இரண்டையும் இணைத்து நோக்குவதுதான் ஒரு நேர்மையான முஸ்லிமுக்கு உசிதமான செயலாக இருக்கும். பிறப்பு எப்படி நம்மை மகிழ்விக்கிறதோ, பிறப்பு எப்படி நமக்கு ஒரு குதூகலமாக இருக்கிறதோ, பிறப்பு எப்படி நமக்கு ஒரு பெருமிதமாக இருக்கிறதோ, நபியவர்களுடைய இறப்பும் சம பங்கில் நமது கவலைகளையும் துக்கங்களையும் நபியின் மீது நமக்கு இருக்கின்ற அன்பையும் புதுப்பிக்க வேண்டும் என்பதை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரண்டு நிகழ்வுகளினூடாக நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள விடயங்களை ஒரு பிரசங்கத்திலே பேசி முடிக்க முடியாது. கண்ணியமான நபியுடைய சிறப்பை ஒரே பிரசங்கத்தில் பேசுவதற்கு நினைத்து பார்க்கவும் முடியாது. நபியவர்களுடைய சிறப்பும் மதிப்பும் கண்ணியமும் குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்திலும், ஒவ்வொரு நுக்தாவிலும், ஒவ்வொரு வசனத்திலும், ஒவ்வொரு அத்தியாயத்திலும், ஒவ்வொரு சூராவிலும், ஒவ்வொரு ஜுசுவிலும், முழு குர்ஆனுடைய ஒவ்வொரு துறைகளிலும் நபியுடைய மதிப்பு தங்கி இருக்கிறது. ஏன் அது இறக்கப்பட்ட இடம்? அலா கல்பிக், உங்களுடைய உள்ளம். நபியுடைய உள்ளத்தை அல்லா குரானில் விவரிக்கின்றான். எந்த ஆயத்திலே? குரானை இறக்கி வைத்தோம். அலா கல்பிக், உங்களுடைய உள்ளத்திலே. கண்ணியமானவர்களே, நபியுடைய உள்ளத்திலே இறங்கப்பட்ட குரான், நபியுடைய உள்ளத்திலே இறங்கிய குரான், அது உள்ளத்தால் ஓதப்பட வேண்டும், அது தத்துவரோடு ஓதப்பட வேண்டும், சிந்தன ஆற்றலோடு ஓதப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அங்கே சுட்டிக்காட்டுகிறான். கராஹத் என்பது நாவு சம்பந்தப்பட்டது, தத்துவர் என்பது சிந்தனை, ஆய்வு, தூர நோக்கு என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் சிறப்பும் குர்ஆனுடைய ஒவ்வொரு நுக்தாவோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, முஹம்மது அஹ்மத் இரண்டு பெயர்கள் நபி அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. 99 பெயர்கள் இருக்கின்றன நபியை புகழ்ந்து பேசப்படக்கூடிய வார்த்தைகள். முஹம்மத் அஹ்மத் இரண்டும் கண்ணியமானவர்களே, முஹம்மத் என்று நபியவர்களுக்கு பெயர் வைக்கப்பட முன்னர் உலகத்திலே யாருக்கும் வைக்கப்படவில்லை. அஹ்மத் என்று நபியவர்களுக்கு பெயர் வைக்கப்பட முன்னர் உலகத்திலே யாருக்கும் அஹ்மத் என்ற பெயர் வைக்கப்படவில்லை. பிறப்பிலும் அதிசயம், கற்பத்திலே இருக்கும் காலத்திலும் அதிசயம், பிறக்கின்ற நேரமும் அதிசயம், குழந்தையும் அதிசயமான குழந்தை, பெற்றெடுத்த தாயும் அதிசயமான தாய், பால் கொடுத்து வளர்த்த செவிலித்தாயும் அதிசயமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்தார்கள். நபியோடு சம்பந்தப்பட்ட அனைத்துமே அதிசயம், அது அபூர்வம், அது ஈமானால் தான் ஜீரணிக்க முடியும். உலக அறிவுகளால், ஆய்வுகளால், விஞ்ஞானத்தால் மாத்திரம் அதை கிரகிக்க முடியாது. ஈமான் இல்லாதவர்கள் ஒரு கணத்திலே மறுத்து விடுவார்கள். இது நடக்க முடியாது. எப்படி மியாராஜை மறுத்தார்களோ, மியாராஜுக்கு ஒரே இரவிலே இங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து அல்லாஹ்வை சந்தித்து இப்படி தொழுகையோடு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, ஈமான் கலக்காத அறிவாளிகள், துறை சார்ந்தவர்கள், பெரிய பெரிய புத்திஜீவிகள் இருந்த அந்த காலத்திலே விண்ணியல் ஆய்வாளர்களும் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று கவிஞர்களும் இருந்தார்கள், அறிவாளிகளும் இருந்தார்கள், கணக்காளர்களும் இருந்தார்கள். எல்லா விதமான திறமைகளையும் உள்ளடக்கியவர்கள். ஈமான் மாத்திரம் இல்லை என்பதால் இன்றும் நவீன யுகத்திலே சிலர் இஸ்லாத்துடைய விழுமியங்களை மறுப்பது போன்று, புறக்கணிப்பது போன்று ஒரே சொட்டிலே, ஒரே தடவையிலே மறுத்தார்கள். நடக்க முடியாது. சஹாபாக்களில் இருந்த ஈமான்தாரி, சஹாபாக்களிலே ஆலமுன்னாஸ் என்று வர்ணிக்கப்பட்டவர், சஹாபாக்களிலே இருந்த விவேகி, சஹாபாக்களிலே இருந்த ஈமானியத்தான் அறிவாளி, அறிவாளிகளுக்கெல்லாம் பெரிய அறிவாளி, ஞானிகளுக்கெல்லாம் பெரிய ஞானி அபூபக்கரானவர்கள் அறிவையும் ஈமானையும் இணைத்து பார்த்தார்கள். நபியவர்கள் சொன்னார்களா? சென்றிருப்பார்கள், அல்லாஹ்வை சந்தித்திருப்பார்கள், இந்த இரவிலே அந்த நீண்ட பிரயாணத்தை மேற்கொண்டிருப்பார்கள் என்று எந்த விதமான கருவிகளோ சாதனங்களோ தொழில்நுட்பங்களோ இல்லாமல் என்று சொல்வதை விட அந்த கருவிகள் கண்டுபிடிக்கப்பட முன்னர் ஈமானுடைய பார்வையிலே அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், நபியுடைய அனைத்தையும் நம்புவதற்கு ஈமான் தேவை. வெறும் அறிவும் டிகிரியும் பட்டமும் படிப்பும், பிஏ பட்டமும் எம்ஏ பட்டமும் கலாநிதி பட்டம் மாத்திரம் இருப்பதால் ஹதீஸையும் குர்ஆனையும் நபியுடைய வரலாறுகளையும் நம்ப முடியாது என்பதற்கு மியாராஜுடைய நிகழ்வு ஒரு சம்பவம், ஒரு சான்று. அந்த அமைப்பிலே கற்பத்தில் இருக்கின்ற தாய், இதை நபி அவர்களே சொல்கிறார்கள், என்னுடைய தாய் ஒரு கனவு கண்டார்கள், அடிக்கடி கண்டார்கள், அவர்களுடைய இரண்டு கால் பாதங்களுக்கும் இடையால் இரண்டு கால்களுடைய எல்லையில் இருந்து ஒரு ஒளி பரவுகிறது. அந்த ஒளி எதுவரைக்கும் அந்த ஒளி இலங்குகிறது? எவ்வளவு தூரம்? மக்காவில் மாத்திரமல்ல, ஹிஜாஸுடைய பூமியில் மாத்திரமல்ல, பக்கத்தூரன் ஊராக இன்னும் ஒரு நாடாக கணிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஷாம் தேசம் என்று வர்ணிக்கப்பட்ட ஷாம் தேச மந்திரத்திலே பல பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. இப்பொழுது இருக்கின்ற உருசின் அரபியிலும் ஜோர்டான் என்ற ஆங்கிலத்திலும் சொல்லப்படக்கூடிய நாடு, பலஸ்தீன் என்று சொல்லப்படக்கூடிய நாடு, சிரியா என்று சொல்லப்படக்கூடிய நாடு, இராக்குடைய சில பகுதிகளையும் ஷாம் தேசம் உள்ளடக்கியிருந்தது. இன்று ஷாம் என்ற பெயர் சிரியாவுக்கு மாத்திரம் தெரிவிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களை, அந்த நேரத்துடைய ஷாம், ஜோர்டான், பலஸ்தீன், சிரியா எல்லா நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிரதேசமாக, ஒரு பகுதியாக இருந்தது. அதில் ஒரு ஊர் இருக்கிறது, புஸ்ரா. பஸ்ரா என்பது ஈராக்கில் இருக்கிறது, புஸ்ரா என்பது சிரியாவில் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, அந்த நாட்டுடைய அரச சிகரங்கள், அரச மாளிகைகள், அரசர்களுடைய கோபுரங்களுக்கும் அந்த ஒளிபட்டது. இன்னும் ஒரு கருத்திலே, பல நூறு பல்லாயிரம் வருடங்களாக எரிந்து கொண்டிருந்த பெரிய ஒரு அடையாள சின்னமாக அவர்களுடைய எரிந்து கொண்டிருந்த நெருப்பு, நபியவர்கள் பிறக்கின்ற பொழுது அந்த அசத்திய நெருப்பு அணைந்தது என்றும் வருகிறது. பிறப்பே ஒரு அதிசயம். கனவு கண்டார்கள் ஒளி பரவுவது போன்று. அப்பொழுதே நினைத்துக் கொண்டார்கள், என்னுடைய கற்பத்தில் இருக்கின்ற குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. கண்ணியமானவர்களே, பெற்றெடுத்தார்கள். சில வரலாற்றுடைய நிகழ்வுகளை பதியப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஏனைய பெண்கள் படுகின்ற சிரமம், படுகின்ற கஷ்டம், அந்த வருத்தத்தை ஆமீனா அம்மையார் அந்த அளவு சிரமப்படாமல் இலகுவாக அல்லாஹ் அந்த கற்பத்தை, அந்த பிரசவத்தை அமைத்துக் கொடுத்தார் என்றால், நபியை சுமந்த கற்பிணிக்கும் வருத்தம் இல்லாத ஒரு பரக்கத்தை நபியுடைய கற்பத்திலே அந்த சிசுவாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான். நபி பிறக்க முன்னரே அதிசயங்கள் வெளிப்பட தொடங்கின. நபி ரஹ்மத், அன்பு, இரக்கத்தின் குன்றாக செயல்பட்டார்கள், அடையாள சின்னமாக இருந்தார்கள். அந்த ரஹ்மத், அன்பு, பாசம் என்பது என்ன? என்னால் பிறருக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது, என் மூலம் பிறர் மனநோக கூடாது, என்னின் மூலமாக பிறருடைய உடல் நோக கூடாது, என்னின் மூலமாக ஒரு சொட்டு இரத்தம் படியக்கூடாது, என்னின் மூலமாக ஒருவருடைய தூசி சொத்தும் அபகரிக்கப்படக்கூடாது. இதைத்தான் நபியவர்கள் முஸ்லிம் என்ற அந்த நபருக்கு விளக்கம் சொன்னார்கள். முஸ்லிம் என்றால் மன் சலிமன் முஸ்லிமோன மில்லிசானிக்கு வயதி, தன்னுடைய சொல் செயல், மில்லிசான் சொல்லால், சொல் சம்பந்தப்பட்ட அந்த சொல், அது டைப் பண்ணக்கூடிய டைப்பிங்காக இருக்கலாம், எழுதப்படக்கூடிய எழுத்தாக இருக்கலாம், அது ஸ்கிரீனில் வரக்கூடியதாக இருக்கலாம், அது உடல் பாடி லாங்குவேஜ் ஆக இருக்கலாம், என்ன உடல் பாகங்களால் காட்டுகின்ற செய்கை மொழியாக இருக்கலாம், கவுளில் சேரும் அதை செய்கைகள் சியாலில் சேரும். சொல்லால் செயலால் பிறருக்கு கஷ்டம் வராமல் வாழ்பவன் முஸ்லிம் என்பதை நபியவர்கள் கற்பத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஆமீனா அம்மையாருக்கு வருத்தம் இல்லாமல், இந்த வருத்தம் கொடுக்காத நபியை சுமந்த தாய்க்கு வருத்தத்தை இல்லாமல் ஆக்கினான். எனவே கண்ணியமானவர்களே, கற்பமும் அதிசயம், பிறப்பும் அதிசயம், வைக்கப்பட்ட பெயரும் அல்லாஹ் வைத்த பெயர். இன்னும் ஒரு விவாதத்தில் வந்திருக்கிறது, ஒரு அறிவிப்பிலே ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. அசரீரி என்றால் என்ன? சரீரம் இல்லாத சத்தம். சவுத்தும் அசரீரி, அசரீரி என்றால் சரீரம் இல்லாத, மரியாதை அவமரியாதை, நீதி அநீதி. ஆனா சேருகின்ற பொழுது ஆங்கிலத்தில் எப் சேரும், சில இடத்துல இல் சேரும், சில இடத்துல அன் சேரும். படித்திருக்கிறோம் நார்மல் அப் நார்மல், சரீரம் அசரீரி, அசரீரி சரீரம் இல்லாத சத்தம். சத்தம் கேட்கும் பேசுகின்ற நபர் கண்ணுக்கு விளங்காது. கேட்டது ஒரு ஓசை, என்ன கேட்டது தெரியுமா? இந்த குழந்தை பிறந்தால் நீங்கள் இந்த பெயரை வைக்க வேண்டும், இந்த பெயரை வைக்க வேண்டும். அந்த பெயர் தான் வைக்கப்பட்டது. முஹம்மத், அகமத், இரண்டு பேருடைய சாயலும் சொல்லி அறிவிக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் ஏனைய நபிமார்களை விட, ஏனைய மனிதர்களை விட, நபிமார்களை விட பல சிறப்புகளை நான் சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளேன் சொல்கின்ற வார்த்தை பிரயோகமே வித்தியாசம். நபியவர்களுக்கு பெருமையான கட்டங்களிலே நாம் இப்படி கொலரப் பண்ணுவோம், நாம் இப்படி காட்டுவோம், நமக்கு கண்ணுக்கு விளங்காத அசரீரி போன்று கண்ணுக்கு விளங்காத பல கொம்புகள் முளைக்கும், நாம் கொஞ்சம் தொப்பில் ஏறுவோம் பெருமையான கட்டங்களில். நடிப்பு உலகமே போய் அதில் இருக்கின்ற கண்ணியத்துக்கு நமக்கு ஒரு பெருமை,
கடுமையான கட்டங்களை நபியவர்கள் சொல்கின்ற பொழுது தன்னை எப்படி தாழ்த்திக் கொள்ள முடியுமோ அப்படி தாழ்த்திக் கொள்வார்கள். ஃபதுல்து என்று சொல்ல வேண்டும். ஃபதுல்து ஃபதுல்து ஃபதுலையா ஃபதுல் என்றால் சிறப்பு வாய்ந்தவர், ஃபாதில். சொல்ல வேண்டிய வார்த்தை பிரயோகம், நான் சிறப்பானவன், நான் குவாலிஃபைடானவன், நான் குவாலிஃபைடானவன், நான் பெட்டர், நான் ஸ்மார்ட் சொல்ல வேண்டும். ஒரு சில பதவிகளை வைத்துக் கொண்டு நமக்கு இருக்கின்ற கொம்புகள் நம்முடைய தூசிக்கும் நாம் ஈடாக முடியாது. கனிமனே ஃபதுல்து என்று சொல்ல வேண்டிய நபி, ஃபுதில்து, நான் அடைந்த சிறப்பல்ல, அல்லாஹ் எனக்கு சிறப்பை தந்திருக்கிறான், சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, முஃபதில் அல்லாஹ். இன்று நாம் ஒரு டிகிரி வாங்கிவிட்டால் நம்முடைய பெற்றோர்களும் நமக்கு சீப், படித்து தந்த ஆசான்களும் சீப், படித்து தந்த உஸ்தாதுமார்களும் சீப், ஆலமுன்னாசாக மாறி அல்லாமத்துக்குள்ளாக மாறி உஸ்தாதுமாரையும் ஆசிரியர்களையும் விமர்சிக்கின்ற நயவஞ்சக பாணியில் வாழ்கின்ற எத்தனை அறிவாளிகளை நாம் பார்க்கிறோம். எந்த அறிவை சுமந்தவர்கள்? நபியவர்களுடைய பரம்பரையாக கிடைத்த அறிவை சுமந்தவர்களுக்கு இந்த அளவு தலக்கணம். அல்லாஹ் கொடுத்த சிறப்பை சொல்கின்ற பொழுது ஃபுல்ஃபில் தூ, சிறப்பு படுத்தப்பட்டுள்ளேன், முஃபதில், சிறப்பை தந்தவன் அல்லாஹ், என்னுடைய நாலேஜ் அல்ல. எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அலிம்து மந்திகத் தைர், அலிம்னா மந்திகத் தைர் என்று சொல்ல வேண்டும், பறவைகள் பேர்ட்ஸ் லாங்குவேஜ் எனக்கு தெரியும், ஐ நோ பேர்ட்ஸ் லாங்குவேஜ் சொல்ல வேண்டும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்ற வார்த்தை யாரிடம் வருமோ? இபிலீசுடைய பரம்பரை. நான் அறிவாளி என்ற தலைக்கணம் யாருக்கு இருக்குமோ அவன் இபிலீசுடைய மாணவன். எவனாக இருக்கலாம், எந்த துறை சார்ந்த விற்பனராக இருக்கலாம், இபிலீஸ் தான் நான் 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 குவாலிஃபைட், நான் குவாலிஃபைட் ஆனவன். கண்ணியமான நபி அவர்கள் புதுவித்து சுலைமான ஒல்லிம்னா அலிம்னா அல்ல, எனக்கு தெரியும் அல்ல, எனக்கு தெரியும் அல்ல, ஒல்லிம்னா ஒரு முஅல்லிம் எனக்கு பறவைகளின் பாசைகளை கற்றுத் தந்துள்ளான். யார் முஅல்லிம்? அல்லாஹ். கண்ணியமானதே அதே போன்று சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளேன், விரிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று நினைப்பீர்கள். மிகவும் விரிவுபடுத்தப்பட வேண்டிய பாயிண்ட், என் தலைக்கணம் தலைவிரித்தாடுகின்ற காலம், மூன்று சர்டிபிகேட்டை வாங்கிவிட்டால் சுவர்க்க சான்றிதழை அடைந்த ஃபீலிங் நமக்கு, 1000 பேருக்கு பொறுப்பாகிவிட்டால் சந்திர மண்டலத்திலே பறந்து சிறுநத்து முந்தகாவிலே வாழ்கின்ற ஃபீலிங். மன்னிக்க வேண்டும், பெருமை தலைக்கணம் இல்லாத நபி, சாதாரணமான கண்ணியமான குடும்பம், ஆனா துனியாவுடைய அமைப்பிலே செல்வாக்கு, செல்வம் செல்வாக்குள்ள குடும்பம், செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது, படித்திருக்கிறது தமிழில். செல்வம் என்பது பணம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்தது, செல்வாக்கு என்பது இன்ஃபுளுன்ஸ் என்று சொல்வார்கள், எக்கனாமிக்கல் வேறு, இன்ஃபுளுன்ஸ் வேறு. ஒரு 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 சொந்த வீடும் இல்லாதவருக்கு ஊரிலே செல்வாக்கு இருக்கலாம், சமூக பணி செய்யலாம், தொண்டு செய்யலாம், உதவி செய்யலாம், மக்களுக்கு மதிப்பு இருக்கலாம், ஏழையாக இருப்பார். செல்வாக்குள்ள குடும்பம், செல்வத்திலே குறைந்த குடும்பம் பிறக்கிறார்கள். முகமது அகமது என்ற பெயர் வைக்கப்படுகிறது அல்லாவினால். வளர்கிறார்கள், பிறக்கின்ற பொழுது அனாதை, பிறக்கின்ற பொழுது அனாதை. அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்கள். எத்தனையோ பேர் இருக்க, அப்துல் உஸ்தா என்று பேர் இருக்கிறது, ஏன்னா அப்துல் மனாப் என்று பேர் இருக்கிறது, எத்தனையோ பேர் இருக்கத்தக்க நபியுடைய வாப்பாவுடைய பேரையும் அல்லாஹ் பாதுகாத்தான். நபியுடைய வாப்பாவுடைய பேரையும் அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்திருந்தான்? அல்லாஹ்வின் அடிமை. நபியர்கள் பிறக்கவே இல்லை, அவருடைய பிறந்த காலத்தில் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் அப்துல் உஸ்தா என்று பெயர் இருக்கும் பொழுது அபுல் ஹபுக்கு, அப்துல் முத்தலி தன்னுடைய மகன் அபுல் ஹபுக்கு அப்துல் உஸ்தா என்று ஒரு சிலையுடைய பெயரை வைத்து அப்துல் உஸ்தா என்று வைத்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் பெயரை வைக்க வைத்தான் அப்துல்லா. எத்தனையோ பெண்களுடைய பெயர் இருக்கத்தக்க, எத்தனையோ பெண்களுடைய பெயர் இருக்கத்தக்க நபியருடைய தாய்க்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பெயர், அல்லாஹ்வினால் ஏற்பாடு முடிவு செய்யப்பட்ட பெயர் ஆமீனா. சமாதானமான பெண், நிம்மதியான பெண், பாதுகாப்புடைய பெண், ஆபத்துக்களை விட்டு பாதுகாப்பான பெண், மன நிம்மதி உள்ள பெண். அம் என்ற வார்த்தை கண்ணியமானவர்களே சேஃப்டிக்கு பாதிக்கப்படும், செக்யூரிட்டிக்கு பாதிக்கப்படும், என்ன ஒரு ஒரு அமைதியான போக்குக்கு பாதிக்கப்படும். யாருடனும் சாதுவான நிலைமையிலே ஒத்து போகின்ற நல்ல நிம்மதியான சாதுவான பெண் என்ற கருத்தை கொடுக்கும் நபியுடைய தாயின் பெயரையும் அல்லாஹ் அழகாகத்தான் தேர்ந்தெடுத்தார். பால் கொடுத்து வளர்த்த பெண்ணுடைய பெயர் ஹலீமா, பால் கொடுத்த தாயுடைய பெயரையும் அழகான பெயரை தன்னால் ஹலீமா சகிப்புத்தன்மை உள்ள பெண். எவ்வளவு சகிப்புத்தன்மை தெரியுமா? தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு மார்பகத்திலே பால் ஊறுவதற்கு போதிய உணவு இல்லாத ஏழை பெண், வாகனத்திலே விரைந்து செல்வதற்கு உருப்படியான வாகனம் இல்லாத அளவுக்கு ஏழை பெண், வண்டுபட்டியலிலே கடைசியாக வந்து சேர்கின்ற அளவு பலகீனமான வாகனத்திலே வந்த பெண், அந்த ஏழ்மையை சகித்துக் கொண்ட பெண். பிறக்கிறார்கள் அனாதையாக, வளர்கிறார்கள் அனாதையாக, பிறந்தவுடன் பால் ஊட்டுவதற்கு கிராமப்புற சூழலுக்கு பிள்ளைகளை ஒழுக்கமாக நோயற்ற பிள்ளைகளாக, நகர்ப்புறங்களிலே சுத்தம் சுற்றாடல் சற்று வித்தியாசப்படும், கிராமப்புறங்களிலே தூய்மை இருக்கும், பேச்சு புழக்கத்திலும் கிராமப்புற அரபிகள் ஏனைய நாட்டு என்ன நாகரிகவாதிகளோடு ஒன்றரை கலந்து தன்னுடைய பாசையை விற்று மற்றவர்களுடைய பாசையை தன்னுடைய பாசையாக கலந்து சுத்தம் இல்லாத அரபை பேசுவார்கள் என்ற ஒரு காரணம், சுத்தமான அரபை பேசக்கூடிய பிள்ளையாக என்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்ற பன்னோக்குடன் தாய்மார்கள் கொடுப்பார்கள். அப்படி வந்து எல்லோரும் ஓடோடி வந்து விரைந்து வந்து எந்த பிள்ளையை எடுத்து பாலூட்டி வளர்த்தால் சற்று கொடுப்பனவு கூடுதலாக கிடைக்குமோ, இன்கம் கூடுதலாக இருக்குமோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை எல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள் தாய்மார்கள். வந்தவர்கள் செல்கின்ற வழியில் தான் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக வந்து சேர்ந்தவுடன் ஒரு குழந்தை பேலன்ஸ் ஆக இருக்கிறது. அந்த குழந்தையுடைய பேக்ரவுண்ட் என்ன, பின்னணி என்ன, தந்தை கிடையாது, யார் சம்பளம் தருவார்? முதலாவது கேள்வி. தந்தை இல்லாத பிள்ளைக்கு நான் ஊட்டுகின்ற பாலுக்கு யார் கொடுப்பனவு தருவார்? தான் தாயிடம் சொத்து இருக்கிறதா? இல்லை, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. கண்ணியமானவர்களே, அழுது கொண்டிருக்கிற அந்த குழந்தை, அந்த குழந்தை யார் அணைப்பார்கள், யார் தூக்குவார்கள்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில விடயங்கள் தாமதமாகி நடக்கும், அதில் நமக்கு ஹைர் இருக்கும். சில விடயங்களை நாம் அவசரப்பட்டு செய்வோம், அதில் நமக்கு ஷர் இருக்கும். இறுதியாக கிடைத்தது இறுதி குழந்தை, ஆனால் பரக்கத்தான குழந்தை. கணவரை பார்த்தார், என்ன செய்வோம், இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், தாய்ப்பிலிருந்து எடுப்போம் போவோம். தூக்கினார்கள், செய்ய வழி இல்லை என்றுதான் தூக்கினார்கள். வந்தோம், நெருங்கையோடு போக முடியாது, அணைத்தார்கள். ஏறியதுதான் தாமதம், அணைத்ததுதான் தாமதம். மார்பகத்திலே பால் சுரக்கிறது. தாமதித்து வந்த கழுதை எல்லா வாகனங்களையும் ஹோல்டேக் பண்ணி செல்கிறது. இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்கிறது, ஹோல்டேக் பண்ணி செல்கிறது. எல்லோரும் வியக்கிறார்கள், மெது மெதுவாக வந்த இப்படி பலகீனமான வாகனம் அலிமா என்ன போக்கு போகிறார், இந்த வாகனம் என்ன போக்கு போகிறது? கண்ணியமானவர்களே, வாகனம் அல்ல, வாகனத்தை ஓட்டுபவர் அல்ல, வாகனத்தை ஓட்டுகின்ற பெண்மணி சுமந்திருக்கின்ற குழந்தையுடைய பரக்கத். கண்ணியமான நிலைமைகள் எல்லாம் மாறுகிறது. குழந்தையே பரக்கத், வலது முபாரக். போகிறார்கள், இமாம்கள் வரலாற்றாசிரியர் இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு குறிப்பு எழுதுவார்கள். ஓர குறிப்பிலே சில இமாம்கள் எழுதுவார்கள், கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு ஹலீமா பால் கொடுக்கவில்லை, ஹலீமாவுக்கு தான் நபியுடைய பரக்கத்தால் அல்லாஹ் பால் கொடுத்தார். பால் மடியிலே மார்பகத்திலே பால் சுரத்தது இந்த பிள்ளையை தூக்கிய பரக்கத். வாகனத்திலே ஒரு உற்சாகமும் சக்தியும் ஏற்பட்ட இந்த பிள்ளையுடைய பரக்கத். வளர்க்கிறார்கள், வளர்த்துவிட்டு கொடுக்க வேண்டிய டேட் வருகிறது. கொடுக்க வேண்டிய டேட், குறிப்பிட்ட காலத்துக்கு பால் ஊட்டி விட்டு தாயிடம் கொடுக்க வேண்டும். தாயிடத்திலே வந்து பிள்ளையை பார்த்து விட்டு போவார்கள். கொடுக்கின்ற பொழுது இந்த பிள்ளையால் கண்ட பரக்கத் விரிவாக பேச முடியாது, பேசப்படும், பேசப்பட இருக்கிறது, பேசப்படும். கனிமல் நபியுடைய கண்ணியத்தை உணர்ந்து நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி தான் முக்கியம் என்பதை நான் தொட்டு காட்டுவேன். கண்ணியமானவர்களே, இப்படியே தாய் கேட்கின்ற சந்தர்ப்பம் வரும் பொழுது ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த குழந்தையை கொடுக்க மறுக்கிறார்கள். கண்ட பரக்கத்துகள், கண்ட வாழ்க்கையிலே கண்ட சுபீட்சங்கள், வாழ்க்கையிலே கண்ட முன்னேற்றங்கள், இந்த குழந்தையை பெரிய மனசில்லை, இன்னும் கொஞ்சம் காலம் தாருங்களே, கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். தாய் தாய் தான், யாரிடத்திலும் தன்னுடைய குழந்தையை விட்டுக் கொடுக்க தாய் தயாராக மாட்டார். வளர்ப்பு தாயே எந்த அளவு கண்டிருந்தால் பெற்றதா எந்த அளவு கண்டிருப்பார்கள்? தரமாட்டேன், நான் கொண்டு போகத்தான் வேண்டும் என்ற கருத்திலே காலம் முடிந்தவுடன் கொண்டு செல்கிறார்கள். இடைக்கிடையே ஹலீமா ரலியல்லாஹு பார்ப்பார்கள், பெரிய ஆளாகி கண்ணியமான மதிப்பார்கள் நபியவர்கள் அவர்களை, செவிலித்தாயை கண்ணியப்படுத்துவார்கள் என்ற நிகழ்வை நாம் அந்த தொடர்களை பார்க்கிறோம். கண்ணியமானவர்கள் 6 வயதை அடைகிறார்கள். 6 வயது தாய் உம்மாயிரம் போகின்ற பொழுது அபுவா என்ற இடத்திலே ஒரு வனாந்தரம், மக்கள் சஞ்சாரம் இல்லாத இடம், ஒரு தனிமையான இடம், தாய் நோய்வாய்ப்படுகிறார்கள். 6 வயது சிறுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தாய் நோயிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். உம்மாயிரம் அலியல்லா பணிவிடை செய்கிறார்கள், மருந்து செய்கிறார்கள், சிகிச்சை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த இடத்திலே தாயுடைய உயிர் பிரிகிறது, தாய் அப்படியே மரணிக்கிறார்கள். தாய் மரணித்த பொழுது 6 வயது சிறுவருக்கு அந்த அளவு மௌத்துக்கும் அயாத்துக்கும் வித்தியாசம் விளங்காத வயது, ஏதோ அனுபவம் இல்லாத வயது, தாயை விழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தாயிடம் வருவதும் முத்தமிடுவதும் தொடுவதும் அசைப்பதும் தாயை பிடித்து விளையாடுவதுமாக அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தை விளங்கிக் கொண்டார்கள். பிள்ளைக்கு சொல்ல முடியாது, விளங்குகின்ற பக்குவத்திலே பிள்ளை இல்லை, மறைக்கிறார்கள். அந்த விளக்கம் குறைந்த, அந்த பகுத்தறிவு குறைந்த, நபியுடைய அந்த வயதுக்கேற்ற விளக்கம் குறைந்த, அந்த வயதில் அந்த விளக்கம் தான் இருந்தது. தாய் மரணிக்கிறார்கள், கண்ணியமன் ஒரு பிரயாண கோஷ்டி வருகிறார்கள். உம்மு தனிமையில இருந்து தாயை பார்த்துக் கொண்டு மரண ஜனாதாவுடன் இருக்கின்ற பொழுது உம்மு ஐமன் அலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்பார்கள், என்னுடைய தாய் ஏன் கண்வழிக்காமல் இருக்கிறார்கள், என்னுடைய தாய் ஏன் என்னோட பேசாமல் இருக்கிறார்கள், என்னுடைய தாய் ஏன் என்னோட விளையாடாமல் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியாது, இந்த பிள்ளையால் கிரகிக்க முடியாது, அதை சகித்துக் கொள்ள முடியாது, ஏதோ விளங்குகின்ற பாணியிலே அவர்கள் சமாளித்து விடுகிறார்கள். இறுதியிலே அந்த இடத்திலே ஒரு பிரயாண கோஷ்டியுடைய உதவியோடு அந்த ஜனாதாவை அடைக்கிவிட்டு விடைபெறுகிறார்கள். பின்னால் நபி கிடைத்து சகாபாக்களின் ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு கண்ணியமானவர்களே தாயுடைய ஜியாரத்துக்கு செல்கிறார்கள். தாயுடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். சொன்னார்கள், நபி அவர்கள், நான் அல்லாஹ்விடம் கேட்டேன், என்னுடைய தாய் தந்தையருக்கு இஸ்திகஃபார் செய்வதற்கு, பாவ மன்னிப்பு கேட்பதற்கு, ஏன் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் மரணித்து விட்டார்கள், நபி பிறக்க முன்னர் தந்தை மரணித்து விட்டார்கள், பிறந்த பிறகு தாய் மரணித்து விட்டார்கள், இஸ்திகஃபார் செய்வதற்கு எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் அல்லாவிடம் இரண்டாவது ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன், நான் அடிக்கடி சென்று என்னுடைய தாயுடைய அந்த கபரை, தாய் தந்தையுடைய கபரை ஜியாரத்து செய்து வரவா, தரிசித்து வரவா என்று கேட்டேன், அனுமதி தந்தான் அல்லாஹ், அதனால் தான் வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நீங்களும் ஜியாரத்து செய்யுங்கள், கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், மறுமை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொன்ன நபி பக்கத்திலே சென்றார்கள். தாயுடைய கபருக்கு பக்கத்திலே இருந்தார்கள். நபித்துவம் கிடைத்து நபியாக வந்து ஜியாரத்து செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபியவர்களும் அழுதார்கள், பக்கத்தில் இருக்கின்றவர்களும் நபியுடைய அழுகையை பார்த்து அழுது விட்டார்கள். இப்படி நபியுடைய தாய் தாயுடைய அவர்களுடைய தொடர்பு, நபியுடைய ஒரு பக்கம் அது அப்படி முடிகிறது. கண்ணியமானவர்களே, பின்னால் 6 வயதிலே ஆரம்பித்த பராமரிப்பு 8 வயதாகின்ற பொழுது அப்துல் முத்தலிப் பாட்டனுடைய பராமரிப்பில் 2 வருடங்கள் பாட்டன் மரணிக்கிறார். அபு தாலிப் பெரியப்பாவுடைய பராமரிப்பு ஆரம்பிக்கிறது. வரலாற்று ரீதியான வயதை கணக்கிடும் பொழுது அபு தாலிப் நபியுடைய தந்தையை விட மூத்தவராகத்தான் காண கிடைத்தது. என்னுடைய குறுகிய அறிவுக்கு கனிமனை பெரியப்பாவுடைய பராமரிப்பில் வருகிறார்கள். பெரியப்பாவுடைய பராமரிப்பு தொடர்கிறது, நபித்துவமும் கிடைக்கிறது, தன்னை இமை காப்பது போன்று பாதுகாக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டு பெரியப்பா பாதுகாக்கிறார்கள், அப்படியே வளர்கிறார்கள், நபித்துவம் கிடைக்கிறது. எல்லாருடைய கவலையும் நபியுடைய உள்ளத்தில் வருகிறது. கண்ணியம், நபியுடைய அன்பும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடாது. என்னுடைய பிரசங்கத்தில் நான் சில விடயங்களை தெளிவாக யாருடைய பழிப்புக்கும் விமர்சனத்துக்கும் நான் பயப்படாமல் சில விடயங்களை தொட்டுக்காட்ட இருக்கிறேன். எல்லோரும் விழிப்பை இறுதி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, பிறந்த குழந்தை பால் கொடுப்பதற்கு செவிலித்தாய்கள் எடுக்காமல் அழுது கொண்டிருந்த தினத்திலே மன்னிக்க வேண்டும், எதையும் கொச்சைப்படுத்திச் சொல்லவில்லை, ஹராம் என்று பேசவில்லை, குஃபர் என்று பேசவில்லை, ஷிர்க் என்று பேசவில்லை. நாம் பல்சுவை உணவுகளை உண்டு ஏற்ப முடிகின்ற நாளாக மாற்றிவிட்டோம். மன்னிக்க வேண்டும், நுணுக்கமாக விளங்க வேண்டும். ஏதாவது கருத்து விளங்காவிட்டால் பேஸ்புக்கில் எழுத முன்னர், வாட்ஸ்அப்பில் எழுத முன்னர், எஸ்எம்எஸ் பண்ண முன்னர், ஷேர் பண்ண முன்னர், ஹத்தீபாகிய என்னை சந்தித்து தெளிவுபட்டு விட்டெழுதுமாறு மீடியா ஹீரோக்களையும் மிக கண்டிப்பாக வேண்டிக் கொண்டு தலைப்பை தொடர்கிறேன். பால் கொடுப்பதற்கு செவிலித்தா இல்லாமல் அழுத நாளில் ஏற்பப்படுகின்ற சமூகமாக பல்சுவை உணவுகளை உண்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தொழாவிட்டாலும் சாப்பாட்டு சகனிலே முன்வரிசையில் உட்காருகின்ற ஒரு சமூகமாக மாறியிருக்கிறோம் என்றால் நபியுடைய அன்பில் நாம் நயவஞ்சகர்கள். மன்னிக்க வேண்டும். இதனுடைய தெளிவான கருத்து, இதற்கு மாற்று கருத்து இருந்தால் என்னை சந்திக்கலாம், எனக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம், இந்த மின்பரிலே மௌத்துக்கு முன்னால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் வாபஸ் வாங்கிக் கொள்வேன், உங்களுடைய ஆதாரம் என்னுடைய ஆதாரத்தை விட மேலோங்கினால் ஏற்பம்படுகின்ற நான் அல்ல. பல்சுவை உணவுகளை ஒவ்வொரு மெனுவிலே தயாரித்து பயிர் நிறைக்கின்ற நான் அல்லாது அதை ஹராம் என்றும் பேசவில்லை. நபியுடைய அன்பு என்பது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தொழாதவருக்கு என்ன நபியுடைய அன்பு, வட்டிக்காரருக்கு என்ன நபியுடைய அன்பு, பிறருடைய காணியை பறித்தவருக்கு என்ன நபியுடைய அன்பு, பிறருக்கு குழி வெட்டி கொண்ட என்ன நபியுடைய அன்பு, குரான் ஓதாதவருக்கு என்ன நபியுடைய அன்பு. நபியுடைய அன்பை குரானிலே அல்லாஹ்வுடைய அன்போடு இணைத்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குல் இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ் ஃபத்தபியூனி. அல்லாஹ் நபிக்கு சொல்ல சொல்கிறான், சொல்லுங்கள் நபியே, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த ஆயத்து பகுதியை இத்தோடு நிறுத்திக் கொண்டு நபியுடைய ஹதீஸோடு இணைகிறேன், குல்லு உம்மத்தி யத்குலூனல் ஜன்னா இல்லா மன் அபா. உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கவாதிகள், சொர்க்கம் நுழைவார்கள், இல்லா மன் அபா, மறுத்தவர்களையும் புறக்கணித்தவர்களையும் என்னை புறந்தள்ளியவர்களையும் தவிர. சீனோமை யார் சொல்லலாம், யார் யார் சொல்லலாம், உங்களை மறுத்தவர்கள், புறக்கணித்தவர்கள், கணக்கெடுக்காதவர்கள், தவல்லா என்றால் இரண்டு பேர் வருகிறார்கள் என்னை நோக்கி. நான் என்னை வைத்து யாரும் சொல்கிறேன், ஒருவர் பணக்காரர், ஒருவர் ஏழை, முந்தி வருகிறார் ஏழை, பின்னால் வருகிறார் பணக்காரர். நான் பணக்காரருக்கு வாழ் பிடிப்பவராக இருந்தால் பின்னால் வந்த பணக்காரருக்கு தான் முதலாவது பேச்சை முகம் கொடுப்பேன். நான் ஒரு நீதியானவனாக இருந்தால் முதலாவது ஏழை வந்தார் என்னை ஏழைக்கு தண்டையும் கொடுப்பேன். எனவே பணக்கார பக்கம், இந்த பணக்காரனுக்கு முகம் காட்டி ஏழையை புறக்கணிப்பதுதான் கேரஸ். தவல்லி என்றால் புறக்கணிப்பு, கணக்கெடுப்பதில்லை. யார் உங்களை கணக்கெடுக்காதவர் என்னை பின்பற்றியவர், என்னை போன்று வாழ்ந்தவர், என்னை போன்று தொழுதவர், என்னை போன்ற தக்குவாதாரி, என்னை போன்ற ஈமான்தாரி, என்னை போன்று யாருடைய மனசை நோகடிக்காதவர், என்னை போன்று யாருடைய பணத்தையும் பறிக்காதவர், என்னை போன்று வட்டிக்கு கொடுக்காதவர், வட்டிக்கு எடுக்காதவர், என்னை போன்று குடிக்காதவர், என்னை போன்று என்றால் நபி செய்யவில்லை என்பதை சொல்லிக் கொண்டு போகிறேன். எனக்கு மாறு செய்பவர் திருமணி நபி பிறந்த தினத்திலே ரபியுல் அவ்வல் இருந்து 12 தினம் வரைக்கும் தான் முஸ்லிம் ஏறிய 345, 46, 47 நாட்களும் நயவஞ்சக வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு எப்படி சொர்க்கம் போக கனவு காணலாம்? ஒரு 100,000 சலவாத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு சொல்லாமல் இருந்தபடி ஒரு முண்டம் சொர்க்கம் போகலாம்? மன்னிக்க வேண்டும், முண்டம் என்பது அவருடைய கருத்து அல்ல. அதில் தொழுதி தலையுடைய ஸ்தானம், சொல்லாதவருக்கு தலை கிடையாது. தலை இல்லாத முண்டம் சலவாத்து சொல்வதற்கு எங்கே? நாவும் தலையிலே தான் நாவு இருக்கிறது, தலையிலே தான் கண் இருக்கிறது, தலையிலே தான் காது இருக்கிறது, தலையிலே தான் மூளை இருக்கிறது, தலையிலே தான் மற்றவர்களை பார்த்து புன்னகைப்பதற்கு வாய் இருக்கிறது, பல் இருக்கிறது. தலையில் இல்லாத முண்டம் வெறுமனே சலவாத்தை மாத்திரம் மோதிக்கொண்டு தொழுகையும் இல்லை, மஸ்ஜிதும் இல்லை, ஜும்மாவும் இல்லை, குரானும் இல்லை, சதக்காவும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, மக்களை மதிப்பதும் இல்லை, தலைக்கணமும் பெருமையும் அகங்காரமும் இருந்தால் எப்படி சுவர்க்கம் போக கனவு காணலாம் என்பதை ஒரு கண்டிப்பான வினாவாக தொட்டு தலைப்பை தொடர்கிறேன். பின்பற்றுங்கள் சூரத் வசீரத், அவுட்லுக், வெளிரங்கம், உள்ரங்கம் எல்லாம் நபியை போல் இயன்றளவு, சத்தபுது அவஸ்தாத்தும் இயன்றளவு. நபியுடைய வெளிரங்கம் எங்களவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நெத்தி விசாலமானவர்கள், குண்டை என்ன அந்த கொண்டை முடி, முடியுடைய அந்த உரோமம் பின்னி பிணைந்ததும் அல்ல, பெண்களுடைய உரோமம் போன்ற ஒரேடியாக விழுவதும் வளைவதும் அல்ல, நடுத்தரமான முடி. எந்த அளவு பார்த்திருக்கார்கள் நபியுடைய புருவம், அந்த இமை, இந்த புருவம் ஒரு வில்லு போன்றிருக்கும், வளைந்திருக்கும், இரண்டு புருவத்துக்கு முடியில் ஒரு இணைப்பு இருக்கும், சிறிய ஒரு இடைவெளி இருக்கும், மூக்கு நீளமாக இருக்கும், சட்டம் முந்துண்டு பணிங்கி இலங்கி கொண்டிருக்கும் உங்களுடைய முன்கூடிய நுனியை கூட சகாபாக்கள் அதிக மேலிருந்து கீழே சுருக்கமாக வருகிறேன். இதை பற்றி பேசப்படலாம், பேசப்படாமலும் விடப்படலாம், நான் பேசுகிறேன். கனிமணிகளே, அப்படியே மீசையை கத்தரிப்பார்கள், தாடியை வளர்ப்பார்கள். மீசையை கத்தரிப்பார்கள், தாடியை வளர்ப்பார்கள் என்பதை அத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இதை விரிவாக பேசலாம், எனக்கு பல விடயங்கள் இருக்கின்றன. மீசையை கத்தரிப்பார்கள், தாடியை வளர்ப்பார்கள். நபியை போன்று நம்முடைய வெளிரங்கமே இல்லாத பொழுது எப்படி நபியை போன்று நம்முடைய உள்ரங்கம் என்று வாதிட முடியும்? கேள்வியாக தொடுத்து தொடர்கிறேன். கண்ணியமானவர்களே, அப்படி வந்து முகம் பிரகாசம், ஒளி வீசும். பௌர்ணமியை கண்டேன், சகாபாக பௌர்ணமியை கண்டேன், 14 நாள் நட்சத்திர சந்திரன், பூர்ண சந்திரன் பார்த்துவிட்டு நபியுடைய முகத்தையும் பார்த்தேன். பௌர்ணமியை விட பிரகாசமாக இருக்க கண்டேன். பௌர்ணமியை விட ஹசன் சாபி தலைவர்கள் இதைத்தான் படிக்கிறார்கள். அசனமி களம் தலிதின் அசனமி களம் தரகத்து அயினி وأجمل منك لم تلد النساء أحسن منك لم تلقت عيني إنه يكن உங்களை விட அழகான ஒரே கண்கள் கிடையாது. وأجمل منك لم تلد النساء உங்களை விட அழகான ஒரே எந்த பெண்ணும் பெற்றெடுத்தது கிடையாது. خلقت مبرئا من كل عيب எல்லா குறைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராக படைக்கிறது. உங்கள் எந்த வீக் பாயிண்டும் கிடையாது, எந்த விதமான ஷார்ட்னஸும் கிடையாது. ஐ மீன் தட் ஷார்ட்னஸ், குறை, எந்த விதமான குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இடத்திலே நான் மிக முக்கியமான ஒரு விடையை தொட்டு காட்டப் போகிறேன், கவனம் செலுத்துங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை பாருங்கள், குப்புறம் சிறுக்கும் பிதாத்தும் பேசுகின்ற மேதாவிகள் இந்த வார்த்தையை பாருங்கள், நீங்கள் விரும்பியபடி படைக்கப்பட்டது போன்றிருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? தெளிவாக சொல்ல முடியுமே, ஹஸ்ஸானி சாபி சிறுக்கை படைத்து விட்டார். ஏன் அல்லாஹ் ஐடியா கேட்டு படைத்தது போன்றதாக கருத்து விளங்குகிறது? நபியிடம் ஐடியா கேட்டுவிட்டு நபியை படைத்தது போன்று அப்படி அல்ல. நபிக்கு விளங்காத குஃபரும் சிறுக்கும் வேதைகளுடைய கவிதைகளிலே நம்முடைய அறிவாளிகளுக்கு சூரத்துல் பாத்திஹாவை தடிவிடுவதைப்படி ஓட தெரியாத மேதைகள் கவிஞர்களுடைய கவிதைகளில் பிழை படிப்பது வியக்கத்தக்க அனுபவம் என்பார்கள். வியக்கத்தக்க ஆச்சரியம், சூர பாத்திஹாவிலே 7000 ஓதவிட்டால் 10 பிழை வரும். குரான் ஓதத் தெரியாது, ஹதீஸை சரியாக உச்சரிக்க தெரியாது, மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டால் அறிவின் வாசமும் கிடையாது. மன்னிக்க வேண்டும், யாரையும் சுட்டி காட்டவில்லை. இந்த கேட்டகரியிலே நான் உட்பட்டாலும் எனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன். மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டால் குரானும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. இந்த மேதைகளுக்கு முந்தைய இமான்கள், தக்குவாதாரிகள், மகான்கள், அவுலியாக்கள் படித்த கருத்துக்களை மேலோட்டமாக மேய்ந்துவிட்டு மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு அந்த இமாம் காபிர், இந்த இமாம் முஸ்லிம், அந்த இமாம் நரகவாதி என்று சொல்வதற்கு நீ எந்த இடத்தில் மரணிப்பாய், எப்படி மரணிப்பாய், களிமா வருமா, நரகம் போவியா, சுவர்க்கம் போவியா என்று மாண்புமிகு சகோதரரே, உங்களுக்கே தெரியாத பொழுது அந்த அவுளியாக்களை நரகவாதி ஆக்குவதற்கு உனக்கு உரிமை தந்த உரிமையாளர் ஐத்தக்காரே கௌசர். ஹஸ்ஸானிபுன் சாபித்தனுடைய வயிற்றிலே நபியவர்கள் பிடிக்காத சிறுக்கு, ஹஸ்ஸானிபுன் சாபித்தனுடைய வயிற்றிலே அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் போன்ற அறிவாளிகள் பிடிக்காத சிறுக்கு, அபு ஹுரைரா போன்ற அறிவாளிகள் பிடிக்காத சிறுக்கு, ஜைதுபுன் சாபித் போன்ற மேதைகள் பிடிக்காத சிறுக்கு, மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு இமாம்களை சிறுக்கு குப்பர் படித்து விட்டார்கள், மௌலூதெல்லாம் குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்று கொக்கரிக்கின்றவர்களே, நிதானமாக பேசுங்கள். கருத்தை விளங்குவதற்கு அந்த கவிதை எந்த தலைப்பில் வருகிறது தெரியுமா உங்களுக்கு? அரபியிலே எந்த பண், எந்த கலையில் வருகிறது என்று அல் அஜபுல் அரபி, அரபிய இலக்கியம், தமிழ் இலக்கியத்தை நீங்கள் செய்யலே. தமிழ் இலக்கியத்திலே ஃபெயில் ஆகிய நீங்கள் அரபி இலக்கியத்திலே ஃபெயில் பிடிக்கின்றதோ மேதைகளா, வாருங்கள் உங்களுடன் கால் மடித்து படிக்க தயார். வெளிரங்கத்தை பார்த்துவிட்டு பத்துவா கொடுக்கின்ற முக்தின்களாக குழப்பவாதிகளாக இருக்க வேண்டாம். பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த கருத்திலும் மாற்று கருத்து இருந்தால் என்னை சந்திக்கலாம். நீங்கள் நாடியபடி விரும்பியபடி உங்களுடைய ஐடியாபடி நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி படைக்கப்பட்டது போன்றிருக்கிறீர்கள் என்று ஹஸ்தாந்தலியில் நான் படித்த பைசைக்கு சிறுக்கு குப்புறன் யாருமே பேசாத பொழுது மேதைகளுடைய வெளிரங்கமான கருத்தை தன்னுடைய குறுகிய மூலையை வைத்து யோசித்து விட்டு மௌனத்தை குப்பை தொட்டி நபியை புகழ்ந்து படித்த வார்த்தைகளை குப்பை தொட்டியிலே போட சொல்கின்றவன் நபியை குப்பை தொட்டிக்கு மதிப்பிடக்கூடியவன், மன்னிக்க வேண்டும். அதே சமயம் நான் நியூட்ரலாக பேச வேண்டும், நான் கோல் ஹைவே ஸ்பீட்ல பேச முடியாது. மௌலூதுகளை மௌலிதுகளை குரானை விட மேலே கொண்டு போவதற்கும் நான் மக்களுக்கு வாங்க மாட்டேன். குரான் ஓத தெரியாது, மௌலூது பாடம் மன்னிக்க வேண்டும். மாண்புமிக்க சகோதரர்களே, நான் யாருக்கும் மக்களுக்கு வாங்காமல் பேசுகிறேன். உண்மையான ஈமான் உள்ள தூய்மை உள்ள உள்ளத்துக்கு என்னுடைய கருத்தை தவறு என்று நான் ஆரம்பித்து சொல்லிவிட்டேன். குறுகிய அறிவுள்ளவன், பிரகீனமானவன், இளம்பயதுள்ளவன் அவர் இருந்தால் கண்டால் பிழை கண்டால் தாராளமாக எனக்கு சுட்டிக்காட்டுங்கள். என்னை விட இளைய ஒரு தம்பியாக இருந்தாலும் நான் திருத்திக் கொள்வேன். மௌலுதுகளை குப்பை தொட்டியில் போடச் சொல்கின்ற மாமேதைகளுக்கும் ஒரு தட்டு தட்டிவிட்டேன். மௌலூதுகளை குரானை விட மேலே மதிக்கக்கூடியவர்களுக்கும் நான் புத்திமதி சொல்லாமல் இறங்கினால் நான் பயப்படுகிறேன். நான் ஒரு நயவஞ்சகனோ தெரியாது. குரான் பாடமில்லை, வச்சகத்து பாடமில்லை, அத்தஹியாத் பாடமில்லை, குனூத் பாடமில்லை, புதுவுடைய கடமைகள் தெரியாது, சுன்னத்துகள் தெரியாது, குறிப்புடைய கடமைகள் தெரியாது. வியாபாரம் சுத்த ஹராம், உள்ள ஹராம் எல்லாம் வியாபாரத்தில் பொய் புரட்டு, எத்தனையோ செக்க ரிட்டன் மன்னிக்க வேண்டும். மௌலாய சல்லியில் ஆரம்பித்து எதுவரைக்கும் நன்றாக பாடம், யானவி சலாம் அழைக்கும் கடைசி வரைக்கும் பாடம், சலால் பதுரைய கடைசி வரைக்கும் பாடம். குரானை விட மௌலூதுகளை மதிப்பவர்களும் திருந்த வேண்டும். ஏன் தெரியுமா? குரானே நபிக்கு இறங்கியது, குரான் தான் முஹம்மத் என்ற ஒரு நபி வருவார் என்று சொன்னது. குரான் தான் நபியை நபியாக நமக்கு கற்றுத்தந்தது. குரான் தான் ரசூல்மார்களை பற்றி பேசியது. குரான் தான் நபியுடைய கண்ணியத்தை பற்றி பிரஸ்தாபிக்கிறது. குரானுடைய தொடர்பு இல்லாமல் வெறும் மௌலூ கிதாபுகளை பாடமாக்கி சுவர்க்கம் போக முடியாது என்பதும் என்னுடைய கருத்து. இந்த கருத்துக்குத்தான் சான்றதிகம். குரானை விட மதிக்க முடியாது. குப்பை தொட்டையில் போடுவதும் தவறு, குரானை விட மேலே மதிப்பதும் தவறு. தொழுகையை விட நமது சாப்பாட்டு வைபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அந்த மௌலூத் மஜ்லிஸுக்கு நேரத்தை கூட்டி தொழுகையுடைய நேரத்தை குறைப்பது தவறு. மௌலூதுக்கு ஒன்றரை மணித்தியாலும் இரண்டு மணித்தியாலும் தொழுகின்ற இமாமிடம் சொல்வது ஹதரத், தொழுதவுடன் மௌலூதை ஆரம்பிக்க வேண்டும், சுருக்கமான சூறாக்களை ஓதி தருவீங்கள் என்று சொல்வது தவறு. 27 இரவு சக சாப்பாடு வைக்க வேண்டும், கியாமுல்லைனுடைய குணத்தை சுருக்கமாக முடியுங்கள் என்று சொல்வது தவறு. தொழுகையை விட குரானை விட இவற்றை மேலே தூக்கி வைப்பதும் தவறு, காலுக்கு கீழே மிதிப்பதும் தவறு. அதில் புகழப்படுகின்ற தன்மைகளை உள்ளடக்குவது உன்னதமான பணி. இப்பொழுது கண்ணியமான இறுதி முடிக்கின்ற நேரத்தை அழிந்துவிட்டேன். நபி அவர்களுக்கும் நமக்கு என்ன தொடர்பு? என்ன தொடர்பு? நமது உம்மத்துடைய தலைவர், மனிதர்களுடைய தலைவர், சிறப்பு ஏராளம். பேசி முடிக்க முடியாது என்று ஆரம்பத்தில் சொல்லித்தான் ஆரம்பித்தேன். பாருங்கள், டைம் முடிந்து விட்டது. இதை கங்கா தாண்டினால் என்னை விட கடிகாரத்தை நோக்கித்தான் அதிகமான சகோதரர்களுடைய கண்கள் செல்லும். அது தாமதித்து வந்தவர்களாக இருந்தாலும் இதுவிலக்கு கிடையாது. கண்ணியமான நினைவை நான் முடிக்கப் போகிறேன். நபியவர்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம். ஆரம்பத்தில் ஆயத்தோடு தொடர்படுத்தி முடிக்கிறேன். அசூலுமின்பசிக்கும் அசீதுன அலேகிமா அனைத்தும் அனுமதி அல்ல. எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தை விட ஒரு சில நிமிடங்கள் அதிகமாக எடுப்பதற்கு நான் ஆசிக்கிறேன், விரும்புகிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சில விடங்களை தெளிவாக தொட்டுக்காட்ட வேண்டிய இடத்தை தொட்டு காட்டினேன், அதற்கு நேரம் சற்று சென்று விட்டது. இப்பொழுது இறுதியாக முடிக்கத்தான் போகிறேன். நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி தான் முக்கியம். உங்களுக்கு ஒரு நபி ரசூல் வந்திருக்கிறார். மினம் பூசிக்கும் உங்களுடைய இனம், மனித இனம், உங்களை சேர்ந்தவர், உங்களை பண்புள்ளவர், உங்களை கொண்டு பசிக்கும், உங்களை கொண்டு தூக்கம் வரும், உங்களை கொண்டு டயர்ட் வரும், உங்களை கொண்டு நோவு வரும், உங்களை கொண்டு காய்ச்சல் வரும், ஒருபடி மேலே வரும். உங்களுக்கு காய்ச்சல் வருத்தம் எப்படியோ அது இரண்டு பேருடைய வருத்தம் எனக்கு மாத்திரம். நமக்காக இரண்டு நபர்களுடைய காய்ச்சலை அனுபவித்த நபி. இவர்களுடைய பேரில் ஒரு சலவாத்து கூட சொல்ல தெரியாத நாம் இருக்கிறோமே. அழைக்கும் அவர்கள் நபி எப்படிப்பட்ட நபியை வர்ணிக்கின்ற பொழுது இபாதத்தை ஈமானை மாத்திரம் அல்ல, அஹ்லாக், உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமம் அவருக்கும் கஷ்டம், துக்க சுகங்களில் பங்கெடுப்பவர் எல்லோருக்கும், ஏழை பணக்காரன், படித்தவன், பாமரன், உயர்சாதி கீழ்சாதி என்ற பெருமைத்தனமான பாகத்தையும் அல்ல, எல்லோருடன் சக உரிமையாக பங்கெடு. உங்களுடைய கஷ்டம் அவருக்கும் கஷ்டம். ஹரிசன் அழைக்கும் உங்களுடைய கரிசனை உள்ளவர், கரிசனை உள்ளவர், பற்றுள்ளவர், சமூக பற்றுள்ளவர், அன்புள்ளவர், உள்ளங்குள்ளவர், நடிப்பண்பல்ல, நயவஞ்சக திருப்பல்ல, ரவுப் என்பது உள்ளன்பு, நடிப்பண்பல்ல, உள்ளத்தால் வெளிப்படும் அன்பு, ரஹீம், பாசம் உள்ளவர். சொல்லி முடித்த நபி வாழ்ந்து காட்டினார்கள். சலவாத்தும் நபிக்கு நாம் செய்கின்ற முழு கடமையும் செலவாட்டு மாத்திரம் அல்ல, கடமைகளில் ஒன்று, அது ஏராளமான சிறப்பு. ஒரு செலவாத்துக்கு பத்து ரஹமத், பத்து மகப்பிகள் அந்தஸ்து உயர்த்தப்படும். ஜிப்ரீலிஸ்லாம் வருகிறார்கள், யார் சொல்லலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லையா, உங்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியம் தந்திருக்கிறான், என்ன பாக்கியம், உங்களில் சமூகத்தில் ஒருவர் உங்களுக்கு செலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு பத்து கடமை ரஹமத் செய்கிறான். ஒரு ரஹமத் கபூலாகினாலே கண்ணியமானவர்கள் சொர்க்கவாதிகள். சொர்க்கத்துக்குரிய டிக்கெட் ரஹமத், சொர்க்கத்துக்குரிய டிக்கெட் உங்கள் மீது சலவாத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு சொல்ல, சலவாத்து 25%, துவாக்கள் 25%, நல்ல கூட்டி கொண்டால் இன்னும் நல்லம், அரைவாசி 50%, நல்ல கூட்டி கொண்டால் இன்னும் நல்லம், மூணில் ஒரு பகுதி என்றார்கள், அரைவாசி என்றார்கள், முழுக்க உங்களுடைய செலவாத்தாகவே ஆக்கவா சொன்னார்கள். பாக்கியத்தை அதிகமாக துவா கேட்கின்ற செலவாத், ஒவ்வொரு வார்த்தைக்குமே செலவாத், செலவாத்தை கொண்டு ஆரம்பித்து ஒவ்வொரு துவாக்கு முன்னர் செலவாத், முன்னர் செலவாத் துவா எட்டுக் கொள்ளப்படும். துப்ப ஹம்மக், உடைய கவலைகள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறும், நோக்கங்கள் நிறைவேறும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டு பாக்கியங்களை நபியார்கள் கண்ணியமானவர்களே மிம்பர் படியில் ஏறுகின்ற பத்துவா, மூன்று படிகளில் மூன்று பத்துவாக்கள், பத்துவாவிலே ஒன்றென்ன, செலவாத்து சொல்லப்பட்டோம், உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டோம், உங்களுக்கு செலவாத்து சொல்லாதவர். ஹதீசுடைய கருத்து சில கருத்துக்கள் இருந்தாலும் ஹதீசுடைய கருத்து கண்ணியமானவர்களை சாராம்சம், நபியோட செலவாத்து சொல்லாவிட்டால் அல்லாவுடைய லானத்துக்கு நாம் ஆளாகுவோம். அதே போன்று கஞ்சன் பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, நபியுடைய பெயரை கேட்டு செலவாசி செல்லாதவன் அவனும் கஞ்சன் என்று சொல்லப்பட்டிருக்கிற செலவாசிகள் அதிகமாக சொல்வோம், சுமிக்கத்தை ஏற்படுத்தும், கஷ்டங்களை போக்கும், நம்முடைய சிரமங்களை அகற்றி வைக்கும், ஏக்கங்களை நிறைவேற்றும், நம்முடைய எல்லா விதமான விடயங்களையும் சீராக சிறப்பாக அமைச்சரும், அந்தஸ்தை உயர்த்தும், ஏராளமாக இருக்கிறது. ஏகனே செலவாசிக்களை அதிகமாக இந்த மாதத்தில் மாத்திரம் அல்ல, ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையிலே செலவாத்து சொல்வதை அல்லாஹ் நமக்கு கடமையாக இருக்கின்ற பொழுது இந்த மாதத்தில் மாத்திரம் செலவாத்தல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாவிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் செலவாத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த மாதத்தில் அதனுடைய அன்பை மிகைத்து அதிகமாக செலவாத்து சொல்வோம். எனக்கு அன்னியமான பேசப்பட்ட விடயங்களிலே மார்க்கத்துக்கு அப்பால் பேசியிருந்தால் நான் பேசிய அனைத்தும் வகி அல்ல, பலகீனமான அடியான். தவறுகளை மரியாதையாக கௌரவமாக மனித தன்மையோடு என்னென்ன சுட்டி காட்டினால் நான் திருத்திக் கொள்ள தயார். சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மை நியாயம் அது நமக்கு கசப்பாக இருந்தாலும் எடுத்து நடக்க தயாராக வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளோடு எல்லாம் வல்லதாக சுபஹானஹு வதஆலா நம் அனைவர்களையும் நபியை உண்மையாக நேசிக்கக்கூடிய பட்டியலை சத்தியில் சேர்த்தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உட்கார் உலகுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, யாழ உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, யாழ உன்னுடைய உண்மையான தவக்கலை தருவாயாக, யக்கீனை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் யாழ்லா, நேசிப்பை அடைய முயற்சிக்கிறோம் யாழ்லா, அன்பை அடைய முயற்சிக்கிறோம் யாழ்லா, அந்த அன்பை வாயளவில் வைத்து விடாது யாழ்லா, அந்த அந்த அன்பை கவிதை அளவில் வைத்து விடாதயா அல்லாஹ், அந்த அன்பை பாடல்கள் அளவில் வைத்து விடாதயா அல்லாஹ், அந்த அளவை விருந்து பசாரம் என்ற தலைப்பில் மாத்திரம் வைத்து விடாதயா அல்லாஹ், அந்த அன்பை ஈமானோடு இணைத்து விடுவாயாக, அந்த ஈமானை அந்த அன்பை இபாதத்தோடு இணைத்து விடுவாயாக, அந்த அன்பை கொடுக்கல் வாங்கல சுத்தத்தோடு இணைத்து விடுவாயாக, அந்த அந்த அன்பின் மூலம் குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவாயாக, அந்த அன்பின் மூலம் நம்முடைய இபாதத்துகளை சீர்திருத்துவாயாக, அந்த அன்பின் மூலம் நம்ம தக்குவாவை உயிர்ப்பிப்பாயாக, நமது சுதிச்சமான வாழ்க்கையை ஏற்படுத்துவாயாக. சஹாபாக்கள் எப்படி உண்மையாக நேசித்தார்கள் ஐயா அல்லாஹ், உயிரை கொடுக்க தயாராகினார்கள் ஐயா அல்லாஹ், உடல்களை தியாகம் செய்தார்கள் ஐயா அல்லாஹ், குடும்பத்தை தியாகம் செய்தார்கள் ஐயா அல்லாஹ், அப்படி தியாகம் செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. நபியுடைய மனிதங்கம் முழுத்தங்கம் இரண்டிலுமே நபியை பின்பற்றக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, அதற்குரிய அனுகூலங்களை ஏற்படுத்தி தருவாயாக. யாரு நபி மீது செலவாசி சொல்வதற்கு என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறாயோ அல்லாஹ், நபி செலவாசிகள் மூலம் அவற்றை தருவாயாக. நபியை பற்றி புகழ் பாடுவதை என்னென்ன கௌரவங்களை வைத்திருக்கிறாயோ அல்லாஹ், அந்த கௌரவங்களை நமக்கு தருவாயாக, நமது குடும்பத்துக்கு கொடுப்பாயாக, பரம்பரைகளில் கொடுப்பாயாக. யாரு நபியுடைய அகலாக்கை தருவாயாக, நபியுடைய தாராள தன்மையை தருவாயாக, நபியுடைய பண்பாடுகளை தருவாயாக, நபியுடைய ஒழுக்க விழுமியங்களை தருவாயாக, நபியவர்களுடைய பணிவுத்தன்மையை தருவாயாக, நபியுடைய உதவி மனப்பான்மையை தருவாயாக, நபியுடைய மக்களை பற்றிய பற்றை தருவாயாக, சமூகத்தை பற்றிய அன்பை தருவாயாக, நயவஞ்சகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. ஈமானின் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக.